அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததுக்கு நன்றி சொல்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நண்பர்களே, நமது முந்தின பாடத்திட்டத்தில் இன்ஜில் வேதத்தில் இறைவாக்கின்படி இறைவன் ஜிப்ரேல் தூதனை பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள நாசரேத் ஊரில் வாழ்ந்த மரியம் என்ற கன்னிகையினிடத்திற்கு அனுப்பினதை பார்த்தோம். இறைவனின் வல்லமையினாலும் ரூஹில் குத்ஸ் என்னும் இறைவனின் ஆவியினாலும் ஒரு பரிசுத்தமான குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு இறைவன் ரட்சிக்கிறான் என்ற அர்த்தம் கொள்ளும் ஈசா என்ற பெயர் வைக்கப்பட்டது என்றும், இவ்விதமாக மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் நடந்துவிட்டதையும் கண்டோம். ஆதம் ஹவ்வா பாவம் செய்த நாளில் இறைவன் வாக்களித்த மீட்பர் கன்னியின் மூலம் உலகத்திற்கு வரவிருந்தார். இன்று நமது பாடத்திட்டம் மசீஹ் பிறந்தார், ஈசா என்னும் மசீஹ் எவ்வாறு பிறந்தார் என்பதை பார்க்க நாம் இஞ்சிலை திருப்புவதற்கு முன் அவர் பிறந்த காலத்தை சற்று ஆய்வு செய்வோம். ரோம நாட்டு அரசனான அகஸ்துராயன் ரோம தேசம் உட்பட பல தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தான். ரோம சாம்ராஜ்யமானது இறைவன் மீட்பராகிய ஈசாவை உலகத்திற்கு அனுப்புவதற்கு தடையாக இருக்கவில்லை. சரியாக சொல்வோமானால், இறைவனின் மீட்பின் திட்டத்தை பயன்படுத்த ரோம சாம்ராஜ்யம்தான் தெரிந்து கொண்டார் என்று கூறலாம். மசீகை பற்றி 700 ஆண்டுகளுக்கு முன் வந்த இறைவாக்கினன் மீகா நபி அவர்கள் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மசீஹ் தாவூது நபியின் சொந்த ஊரான பெத்லகேமில பிறப்பார் என்று வஹி அறிவித்தார். ஆனால் ஈசாவை பெற்றெடுத்த மரியம் பெத்லகேமில் வசிக்கவில்லை, நாசரேத்தில் வசித்தார். நாசரேத் என்பது பெத்லகேமுக்கு வடக்கில் சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம். இப்படி இருக்க மசீஹ் பெத்லகேமுக்கு எப்படி பிறப்பார்? நண்பர்களே, நீங்கள் அறிந்திருக்கிற வண்ணமாக இறைவனுக்கு கடினமானது ஒன்று ஏதும் இல்லை. அவன் இறைவன். நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களின் முடிவும் அவனிடமே உள்ளது. நடக்க போகும் அனைத்து காரியங்களையும் அவன் அறிவான். மரியாளின் பிரசவ நேரம் நெருங்கும் போது ரோம பேரரசன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். எல்லா ஆண்கள் பெண்கள் யாவரும் அவரவர் மூதாதையரை நகரத்திற்கு சென்று அங்கு வரி செலுத்தி தங்கள் பெயரை பதிவு செய்ய கொள்ள வேண்டும். இதன் மறைபொருள் அல்லது இறைவனின் திட்டம் என்ன? யூசுப்பும் மரியமும் தாவூது நபியின் நகரமான பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்பதே காரணம். யூசுப்பும் மரியமும் தாவூது நபியின் வம்சாவளியில் வந்தவர்கள். மசீகான ஈசா நபி அவர்கள் பெத்லகேமில் எப்படி பிறந்தார் என்பதை காண நாம் இஞ்சிலின் 3 புத்தகமாகிய லூக்கா 1-7 ஆயத்துகள் முடிய வாசிப்போம். கேளுங்கள், மகா கணம் பொருந்திய தியோபிலோவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். மசீஹ் பிறந்த சூழ்நிலையை நீங்கள் கண்டீர்களா? மசீஹ் ஒரு தச்சு தொழிலாளியின் மகனாகத்தான் பிறந்தார். பெத்லகேமில் எளிமையான சத்திரங்கள் நிறைய இருந்தாலும் ஈசா அவர்கள் ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். உலகத்தின் மீட்பராகவும் நியாயாதிபதியாகவும் இருக்க போகிற மசி ஒரு தாழ்வான இடத்திலே பிறந்தார். பலர் இதை ஏற்றுக்கொள்வதில் சற்று சந்தேகம் கொள்கின்றனர். ராஜாதி ராஜா, பிரபுக்களின் இறைவன், உலகத்தின் இரட்சகன், ஆதம் ஹவ்வாவின் உம்மத்துகளை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் பிறப்பதற்கு ஒரு அரண்மனையை தெரிந்து கொள்ளலாம், அதை விட்டு ஏன் மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் என்பது பலரின் ஐயப்பாடு. இறைவனின் எண்ணமும் இன்சானின் எண்ணமும் வேறுபட்டது. இறைவனின் தேஜஸும் உலகத்தின் தேஜஸும் வித்தியாசமானது. மசீகின் பிறப்பு மிகவும் மகிமையுடையதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆதமின் உம்மத்துகள் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், இறைவனின் மகிமை அல்லது தேஜஸ் என்பது வேறு, உலகின் மகிமை வேறே என்பது வேறே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, விலை உயர்ந்த உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டும் தாங்கள் சொல்வதை செய்வதற்கு தங்களுடன் வேலைக்காரர்களையும் வைத்துக் கொண்டு ஆடம்பரமாக உலாவரும் பணக்காரர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது உலகின் மகிமை. இருந்தாலும் இறைவனின் மகிமை என்பது உலக மகிமையிலிருந்து வேறுபட்டது. இறைவனால் முன்குறிக்கப்பட்டு முன் அறிவிக்கப்பட்டு பிறந்த மேசியா அழகான ஆடம்பரமான இடத்தில் பிறக்கவில்லை. காரணம், துயரங்களையும் கஷ்டங்களையும் புரிந்து கொள்ளாத பல பணக்காரர்களைப் போல அவர் இருக்க விரும்பவில்லை. ஆதமின் உம்மத்துகளை ஷைத்தானின் பிடியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கும்படியாக பிறந்த மசி தாழ்மையான சூழ்நிலையில் ஒரு சாதாரண நிலையில்தான் பிறந்தார். மசி பணக்காரர்களை காப்பாற்றத்தான் அவர் வந்தார். ஏழைகளின் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. மசி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் வித்தியாசம் இல்லாதது. அல்லது ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், இள வயதினர் மூப்பர் என்று எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஆஸ்வதிக்கப்படவே மசிக் இந்த உலகத்திற்கு வந்தார். இறை வாக்கியம் இவ்வாறு கூறுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்க கேளுங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. மசிக் ஒரு ஏழையாக பிறக்கும்படியாக, ஒரு சாதாரண தொழுவத்தில் பிறக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆட்டுக்குட்டிகள் அதன் தொழுவத்தில் பிறப்பது போல தேவ ஆட்டுக்குட்டியாகிய மசீகும் தொழுவத்திலே பிறக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார். இப்பொழுது மசீகின் பிறப்பின் சம்பவத்தை தொடர்வோம். மசீக் பிறந்த போது பெத்லகேமில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களிடம் இறைவன் தனது மலக்குகளை அனுப்பி மசீகின் பிறப்பை எப்படி அறிவித்தான் என்பதை பற்றிய மிக அற்புதமான பகுதியை நாம் படிப்போம். லூக்கா 2:8-20 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். மசீகியின் பிறப்பை குறித்த நற்செய்தியை இறைவன் யாருக்கு அறிவித்தான்? ரோம பேரரசனுக்கு, அல்லது செல்வந்தர்களுக்கு, அல்லது மத தலைவர்களுக்கு இந்த நற்செய்தி அளித்தானா? இல்லை. மசீஹ் பிறந்த செய்தியை முதலில் மேய்ப்பர்களுக்குத்தான் அறிவித்தான். மசீஹ் வருவார் என்று நம்பி அவருக்காக காத்திருந்த தாழ்மையான மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். குழந்தையாக இருந்த மசீஹை பார்த்த மேய்ப்பர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள்! ஒரு அற்புதமான பாக்கியம் அல்லவா? எல்லா இறைவாக்கினராலும் எழுதப்பட்ட ஒருவரை அவர்கள் பார்த்தார்கள். மசீஹ், உலக மீட்பர், நித்திய வார்த்தை, இவையெல்லாம் ஒரு சிறிய குழந்தையின் உடலுக்குள் அடங்கியிருந்தன. இந்த நற்செய்தியை தொடர்ந்து மசீஹ் பிறந்த பிறகு ஒரு வருடம் கழித்து என்ன நடந்தது என்று பார்க்கலாம். சில மெய்ப்பருக்கு ஈசா நபியின் பிறப்பை பற்றி மலக்குகள் மூலம் இறைவன் அறிவித்ததை நாம் பார்த்தோம். ஈசா நபியின் பிறப்பை பற்றி ஒரு பெரிய நட்சத்திரத்தின் மூலமாக இறைவன் சில ஞானிகளுக்கு எப்படி அறிவித்தான் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இஞ்சிலின் முதல் புத்தகமாகிய மத்தேயு 2வது சுரா 1-12 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதாயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இது மசீகன் பிறப்பை குறித்த சுருக்கமான கதை. இன்று நாம் கேள்விப்பட்ட அனைத்தையும் பற்றி கூற என்ன இருக்கிறது? மசீகன் பிறப்பு என்பது உலக வரலாற்றில் நிகரற்றது என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒன்று. எல்லா இறைவாக்கினர்கள், ராஜாக்கள் மற்றும் உலக ஜனங்கள் மத்தியில் ஈசா பிறந்ததை போலவே வேறொருவரும் பிறக்கவில்லை. இதை குறித்து நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஈசா நபியை போல இதுவரை ஒருவரும் பிறந்ததில்லை. ஈசாவின் பிறப்பு தனித்துவம் வாய்ந்தது. அவருடைய பிறப்பை பொறுத்தவரை அது ஒப்பிட முடியாதது. ஈசா மற்றவர்களுடன் ஒப்பிட முடியாதவர். எல்லா இறைவாக்கினராலும் சொல்லப்பட்டவர். எல்லா இறைவாக்கினருக்கும் மேலானவர். அவரே ஜன்னத்திலிருந்து வந்த மசீஹ். நண்பர்களே, இறைவாக்கினர் அனைவரும் ஈசா பிறப்பதற்கு முன்னரே அவரை பற்றி ஏன் முன்னறிவித்தார்கள்? அவருடைய பிறப்பை கொண்டாட தேவ தூதர்கள், மலக்குகள் ஏன் வந்தார்கள்? மற்ற நபிமார்களைப் போலவே இவரும் ஒரு நபிதான் என்றால், இவருடைய பிறப்பை அறிவிக்க வானத்தில் ஏன் ஒரு பெரிய நட்சத்திரத்தை வைக்க வேண்டும்? இவர் மட்டும் ஏன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? இந்த கேள்விகளை குறித்து உங்கள் சிந்தனையை தூண்டுகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 10-12 11 வரை உள்ள ஆயத்துக்களை வாசித்து முடிக்கிறேன், கேளுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதுங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையரல் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.